சக்தியானவா ஜீவநாயகா அன்பாளே வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பிறந்த அந்த நாளிலேயே சில மாதங்களில் சில வருடங்களிலேயே விவரம் நமக்கு தெரிய ஆரம்பித்த நாட்களிலேயே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு முதல் அடையாளம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இந்த அடையாளம், இந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி மூவொரு ஆட்களாக செயல்படுகிற அந்த ஒரே கடவுளுடைய நிலையை குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல புரிய வைக்கிறோம். புரிய முடியாத ஒரு அதிசயம் அது. அதை குழந்தைகளுக்கு புரிய முடியாத நிலையில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் நம்ம ஆரம்பித்து வைக்கிற நிலை அதுதான். இப்போ கடவுள் ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்கிறார். தந்தை தனக்குரிய பணியையும் மகன் தனக்குரிய பணியையும் தூய் ஆவி அவருக்குரிய பணியையும் செய்து மூவரும் அந்த மீட்பு திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். அந்த அபிஷேகத்துக்குள்ளே தான் நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ளே தான் நம்ம இறுதி வரை பயணிக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து செயல்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இந்த பலியில் நாம் ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்திலே கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் முறை திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தினால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி நீரே. உமது இரக்க செயலை எங்களுள் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையறாது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 4, இறைவார்த்தைகள் 1-6 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே.
கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனையும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையின இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 54-59 முடியும். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவிடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக, நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார், நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு நம்ம பயணிக்க முயற்சிக்கிறோம். நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், எப்படி இந்த உணவு அப்படிங்கிறது நம்முடைய உடலை இந்த உலகத்திலே பயணிக்க உதவி செய்கிறதோ, அதேபோல் ஆத்மாவுக்கு உணவாகிற வார்த்தை நம்மை ஆண்டவரோடு பயணிக்க உதவி செய்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் காதில் கேட்டு நம்ம இதயத்தில் தாங்கி அதை உண்டு மகிழ வேண்டும். அந்த வார்த்தையை உண்கிற பிள்ளைகள் தான் பலனடைவார்கள், திட்டங்களை அறிவார்கள், செயல்படுவார்கள். ஆகவே இந்த அருமையான ஒரு சிறப்பான ஒரு முன்னுரையோடு நம்ம இன்றைய நாளினுடைய செய்திக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி கடவுள் பாருங்கள் நற்செய்தியில் ஒரு பகுதியை நமக்கு காட்டுறார். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான அடையாளத்தை கடவுள் வைப்பார். யார்கிட்ட பேசுகிறோம்? அவர் சீடர்களை நோக்கி பேசியது அப்படின்னு சொல்வார். அழுது கொண்டு வந்த பெண்களை நோக்கி சொல்கிறாரு. இப்படி பல இடத்துல இந்த குறிப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இயேசு யார்கிட்ட பேசுகிறாரு? இயேசு மக்கள் கூட்டத்தை, அங்கே வந்திருந்த காமனர்ஸ், காமன் பீப்புள், அவங்கக்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? இந்த அடையாளத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க, ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் நிற்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை வைக்கிறாரு, வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? அப்போது காலத்தை ஆய்ந்து பாருங்கள். அப்போ காலம் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட காலம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த காலத்தினுடைய சூழலில் நடக்கக்கூடிய காரியங்கள் வித்தியாசப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமான புதிய சில காரியங்கள், நம்மை சுற்றிலும் ஏதோ ஒன்று நடக்கிற காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த மாற்றம், அந்த அடையாளம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம ஆய்ந்து பார்க்கணும். அதை தொடர்ந்து அவர் சொல்கிறாரு பாருங்கள், நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? எது நேர்மையானது அப்படின்னு நீ தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை சொல்கிறார். எதிரியோட நீ போய் கொண்டிருக்கிற பொழுது, ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே நீ என்ன செய், உன் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய். இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? கொண்டு போய் உன்னை அங்கே நிப்பாட்டிடுவான். இப்போ இந்த விஷயத்தில் கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எதை இழந்து போனாலும், நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துடாத. நீ வழக்குக்காக இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தீர்க்க வேண்டிய ஒரு வழக்கினை வைத்துக்கொள்ளுங்களேன், வீட்டில் பிரச்சனை, தன் சொந்த சகோதர சகோதரிகளோட பிரச்சனை. அவங்க வாழ்க்கை பூரா என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுட்டு கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்போது தீர்க்கப்பட வேண்டியதை தீர்த்து அவங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டிய காரியத்துக்குள்ளே உள்ளே வரணும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டு, ஏன்பா இதை செய்யலை, நான் வந்து இந்த மாதிரி கேஸ் நடந்துச்சுங்க, இந்த மாதிரி வழக்காகி போச்சு, இந்த மாதிரி பிரச்சனையாகி போச்சு, அதனால் நான் இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கும்போது, நம்ம செய்ய வேண்டியதை செய்வதற்கான நேரங்கள் எல்லாம் விரயமாகிடும். நன்மை செய்ய முடியாத அல்லது கடவுள் எது நேர்மையானது என்று வெளிப்படுத்துகிறாரோ அதை காண முடியாத கண்களுக்குள்ளே குருடான நிலை, அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் இந்த ஒரு கதையை சொல்லி, நீ வழக்கை சீக்கிரம் தீர்த்து ஓரமாக போட்டுட்டு நீ என்ன செய், நேர்மையானது எதுவென தீர்மானித்து செயல்படுங்க அப்படின்னு நமக்கு இன்றைக்கி அழைப்பு கொடுக்கிறார். காலத்தை ஆய்ந்து பார், இதெல்லாம் ஆய்ந்து பார்க்க முடியாதபடி இன்றைக்கி என்ன செய்யுது, உலக பிரகாரமான சுகங்கள் நம்மளை அப்படியே மடக்கிறது. மனுஷனோட இன்றைக்கி திருமண காரியங்கள் நிறைய பேருக்கு பிளாக் ஆகி கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், மியூச்சுவலாக வாழ முடியாது, இனிமேல் முடிவு பண்ணியாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே உட்காந்து அவங்க முடிவு பண்ணி என்ன செய்யலாம், தங்களுடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்து கொள்ளலாம். அதே போல் நிலப்பிரச்சனைகள் இப்போ நம்ம பேசி தீர்த்து கொள்ளலாம். இப்போ இரண்டு பேருமே ஒத்த மனநிலையோடு வருவது, இப்போ இது பிரச்சனை இல்லை. இப்போ கடவுள் இங்கே என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, முதல் வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குற போது கடவுளுடைய வார்த்தை, உடலும் ஒன்றே தூயாவையும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே திருமுழுக்கும் ஒன்றே. இப்போ இந்த விஷயத்தில் கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, உடல் ஒன்றுங்கிறார். இப்போ என் உடல் என்னது, உங்கள் உடல் உங்களது, பக்கத்தில் இருக்கிறவருடைய உடல் அவருடையது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உடல் ஒன்றே தூயாவையும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே திருமுழுக்கும் ஒன்றே, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறார். அப்போ கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாம் ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது தான் ஞானம். இன்றைக்கி கடவுள் இப்படி எல்லாம் ஒன்றாக இருக்கிற போது, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் இதெல்லாம் ஒன்றா படைச்சி வச்சுருக்கார். எனக்கு ஏற்படுகிற வழி அடுத்தவருக்கும் ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கும் வலிக்கும், அவர் எனக்கு மனசில் வலின்னா அவருக்கும் அதே போல் மனசில் வலி ஏற்படும், எனக்கு இது கண்ணில் தண்ணீர் வருதுன்னா அவருக்கும் கண்ணில் தண்ணீர் வரும். அப்படின்னா இந்த உடலினுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றாமே இருக்குது. இன்றைக்கி இந்த உலகம் அதை புரிந்து கொள்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. அதை புரிந்து கொள்ள தான் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. இன்றைக்கி இயேசுவையோ விவிலியத்தை பற்றியோ அறியாதவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. அவங்க உலக போக்கில் தான் இருப்பாங்க. அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நமக்கு செய்தி, நாம் அறிந்து கொண்ட விதமாக வாழ்கிறோமா, இந்த கேள்வியோடு தான் நம்ம இந்த சிந்தனைக்குள்ளே போகிறோம். அப்போ அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிற நாம் இதை ஆய்ந்து பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் மற்றவங்களை வந்து கேள்வி கேட்க முடியும், மற்றவங்களுக்கு உண்மையை நோக்கி வழிநடத்த முடியும். குருடர் குருடருக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு இயேசு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நான் பார்வை பெறுகிற பிள்ளையாக மாறணும்னா இதை புரிந்து கொள்ளணும். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். எப்படி கெஞ்சி கேட்குறாரு பவுலடியார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் பெற்றுக்கொண்டு அழைப்பு கேட்ப வாழுங்கள் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு கேட்ப வாழுங்கள். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம், பெற்றுக்கொண்ட அழைப்பு. இன்றைக்கி இந்த அழைப்பையே இன்றைக்கி நம்ம உணராமல் இருக்கிறோம். காலத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பிஸ்னஸில் இப்படி காசு போட்டால், எந்த பிஸ்னஸில் காசு போட்டால் பணம் எடுக்கலாம், எந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பிள்ளைகளை வந்து எந்த ஸ்கூலில் போட்டால் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். எங்கே வீடு வாங்கினா நம்ம ஜெயிக்கலாம், எந்த நிலம் வாங்கினா எந்த நிலம் அதிகமான விலைக்கு விற்கும், எந்த இடத்துல வீடு கட்டினா அதில் நமக்கு பெருமையான ஒரு அடையாளமாக இருக்கும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து வீட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கட்டடம் கட்டுறோம், வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் என்ன கம்பி போடணும், அதில் என்ன டெக்கரேட் பண்ணணும், சாமி மாடம் எங்கே இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நான் பல வருஷமாக கனவு கண்டிருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் கனவு கண்டில்ல, கடவுளுடைய காரியத்தை என்றைக்காவது நீ கனவு கண்டிருக்கிறியா, காலத்தின் அறிகுறிகளை நீ அறிந்து வைத்திருக்கிறியா, கடவுள் இப்போ நம்மளோட இப்படி இப்படி பேசுகிறாரே அது உனக்கு தெரியுமா, இந்த கேள்வியை தான் கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் பேசி கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரிவினை இறைவனின் திருவுளமாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஒன்றிப்பை பற்றி கடவுள் பேசுகிறார் பிள்ளைகளை, உடல் ஒன்று, அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். முதல் வாசகத்தில் உடல் ஒன்று, தூயாவி ஒன்று, ஆண்டவர் ஒருவர், திருமுழுக்கு ஒன்று அப்படின்னும் போது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது நீ மட்டும் பிரிந்து கிடக்கிறியே, அப்போ இந்த பிரிவினை உனக்கு தேவையா, பிரிவினை இறைவனின் திருவுளம் ஆகாது, பிரிவினை இறைவனினுடைய திருவுளம் ஆகாது. கடவுளுடைய திருவுளம் என்னன்னு இன்றைக்கி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். பிரிவினை கடவுளுடைய திருவுளமே ஆகாது. கடவுளுடைய திருவுளம் அது இல்லை அப்படின்னா அதை யார் செய்தாலும் ஆண்டவர் அவர்களோடு இருக்க முடியாது. பாருங்கள், பெற்றுக்கொண்ட அழைப்புங்கிறது அதுதான் இன்றைக்கி கடவுள் சொல்கிற அந்த அடையாளம், பெற்றுக்கொண்ட அழைப்பு. நான் ஒரு குருவாக நிற்கிறேன், நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக அனுப்பிங்க, ஒரு ஆணாக இருப்பீங்க, ஒரு பெண்ணாக இருப்பீங்க, வாலிப பிள்ளையாக இருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே ஒரே அழைப்பு இருக்குது. அந்த ஒரு அழைப்பு என்னென்னா, எல்லாம் ஒன்றாக இருக்க முயற்சி செய். நீ என்ன ஏதாவது செய், எல்லாரும் இணைந்து இருக்கிறதுக்கு நீ ஏதாவது செய். பாருங்கள், சாமுவேல் நூல் முதல் நூலில் 12:22 தம் மாபெரின் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார், ஏனெனில் உங்களை தம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார். இப்போ ஒன்றிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக்க, தம் மக்களாக்க அவர் விருப்பப்படுறார். அதனால தான் கடவுள் வந்து சட்டத்திட்டங்களை கொடுக்குறாரு, இப்படி செய்யுங்க, இதை செய்யாத அப்படிங்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் வைக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், 2 தெசலோனிக்கர் 1:11 சொல்லுது, இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம், நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவராக்குவாராக. இப்போது அவர் கொடுத்த அழைப்பு இதுதான், நான் எப்படி வந்து இந்த மனுக்குலத்தை, பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தை கூட்டி சேர்க்க, என் மந்தையை கூட்டி சேர்க்க நான் பாடுபட்டேனோ, அதே போல் நீங்களும் இணைந்து செயல்படுங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு. அதுதான் சொல்கிறாரு, தகுதி உள்ளவராக்குவாராக, உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும், நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய நம்பிக்கையால், நல்லெண்ணம் ஒவ்வொன்றும், நம்பிக்கையால் தூண்டப்படும் செயல் அனைத்தையும் கடவுள் நிறைவுற செய்யணும். அதை கடவுள் தான் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு இவர் ஜெபமாக வைக்கிறார். இன்றைக்கி நம்ம எபிரேயர் 10:36 ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் திருவுளத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் அவர் வாக்களித்ததை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது பாருங்கள், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்றைக்கி நம்ம மன உறுதியோடு செயல்படுகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். எதுக்கு? இந்த வாக்களித்ததை நிறைவேற்றி, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை பெற்றுக்கொள்ள. அப்போ ஆண்டவர் கொடுக்குற என்ன நமக்கு வாக்களித்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்? கடவுளை திருவுளத்தை நிறைவேற்றணும். அதை தான் என்ன சொல்லிகிட்டு இருக்கு, நிறைய திருவுளம் இருக்குது கடவுளுக்கு, இது விருப்பம் இருக்குது. அதில் ஒரு அடிப்படையான விருப்பம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறோமா? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இணைக்கிற அடையாளமாக இருக்கிறீங்களா? அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த குடும்பத்தை இணைக்கிற அடையாளமாக இருந்தீங்கன்னா உங்களை கடவுள் என்ன செய்வார்? அவர் வாக்களித்ததை உங்களுக்கு நிறைவேற்றுவார். இல்லை அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறாருன்னே உங்களுக்கு தெரியாதபடி நீங்கள் ஓடி 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 உலகத்துக்குள்ளே என்ன செய்வோம்? அதை தான் நம்ம காலத்தினுடைய அறிகுறிகளை எல்லாம் பார்ப்போம். வீடை இங்கே கட்டலாமா, வீடை வாஸ்து சாஸ்திரப்படி இங்கிட்டு திருப்பி கட்டலாமா, கக்கூசை எப்படி கட்டலாம், புரட்டி கட்டலாமா, இப்படி திருப்பி வைக்கலாமா, வாசப்படியிலேயே கக்கூசு வைக்கலான்னு இன்றைக்கி வாஸ்து சொல்லும். நிறைய பேர் வாசப்படியிலேயே கக்கூசு வச்சுக்கலாம், ஏன்னா வாஸ்து சொல்லுது இல்லையா. அப்போ இன்றைக்கி அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு இடத்துல வாஸ்துபடி என்னை கட்ட கூப்பிட்டாங்க, பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே கண்ணாடி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னாங்க. பட் இப்படியெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற நீ எதை அறியணுமோ அதை அறியாமல் இருந்தீங்கன்னா எப்படி? நேர்மையானது, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நேர்மையானது எது வேணால் நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? அப்போ நேர்மைங்கிறது எது? இன்றைக்கி நம்ம உலகத்தில் ஓடுறது தான் நேர்மைன்னு நினைக்கிறோம். இல்லை, உலகத்தில் ஓடுறது நேர்மை தான், அதை சரியான விதத்தில் ஓடுனா அது நேர்மை. நீ நேர்மையற்ற தனமாக நீ வந்து முன்னை குறித்த கவலையோட உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சரி என்று நினைத்து நீ போறீன்னா ஒரு வீட்டில் அது தவறான ஒரு செயல். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா தன் செய்ய போகிற செயலை மனைவி என்ன செய்யணும்? கணவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், கணவன் மனைவிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் மன ஒத்துருந்துதான் உடனே பிள்ளைகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். பிள்ளைகள் வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ கருத்து வேறுபாடுகள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த காரியத்தை கொஞ்சம் யோசிக்க ஓரமாக வைக்கணும். நான் யோசிச்சிட்டேன், நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா அங்கே தான் பிரிவினையினுடைய எண்ணங்கள் ஆரம்பிக்கிறது. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், உடல் இணைந்திருக்குது, உடல் எதுவுமே அது தன்னிச்சு தன்னுடைய இயல்புக்கேற்ற செயல்படுவதில்லை. அது எல்லாம் கோடிஃபைடு, எல்லாம் ஒன்றா ஆர்டராகி நிற்கிது பாருங்க. 1 Corinthians 12:24, மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு ஆண்டவர் எப்படி இணைத்து வச்சிருக்காரு பாருங்க. மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். 1 Corinthians 12:24 எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம உடம்புல எது வந்து ரொம்ப குறைவான மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தான் கடவுள் உயர்ந்த மதிப்பு கொடுத்து அதை வச்சிருக்கிறார். அப்படின்னா கடவுளுடைய திட்டம் எல்லாம் இணைந்திருக்கணும், அந்த பாடி உடம்பில் இருக்கிற உறுப்புகள் இணைந்திருப்பது போல. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மெல்லாம் அப்படி இணைந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை யோவான் செய்தி 13:35, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து, அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் அன்பினாலே அது நடக்கக்கூடியதாக இருக்கணும். 1 Corinthians 1:9 சொல்லுது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். அப்போ எல்லாருக்கும் அந்த நட்புறவை பகிர்ந்து கொடுக்குற அடையாளமாக இருக்கத்தான் கடவுள் என்ன செய்கிறார், நம்மளெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி மற்றவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது, அப்பா இவங்க இணைந்திருக்கிறாங்கப்பா, இவங்க ஃபங்க்ஷன்னாக்கா எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம குடும்பத்தை பார்த்து அப்படி சொன்னாங்கன்னா சந்தோஷம், நம்ம இணைந்து வரதே இல்லை, நம்ம உறவுகள் எல்லாம் எட்டி எட்டி நிற்கிறோம். இன்றைக்கி நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வைக்குள்ளே இருக்கிறோம். கடவுளுடைய திருவுளம் என்னென்னா நம்மெல்லாம் இணைந்து கிடப்பது, நம்மெல்லாம் ஒன்றாக ஒன்றித்திருப்பது. நம்மளை எல்லா நாளும் ஒன்றித்திருக்க முடியலனாலும் நல்ல நாள் பெரிய நாள் இல்லையாவது நம்ம என்ன செய்யணும், ஒன்றித்திருந்து கடவுளுக்கு நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும். காழ்ப்புணர்ச்சிகள், கருத்து வேறுபாடுகள், அடுத்தவரை பழித்துரைக்கக்கூடிய காரியங்கள், நீயா நானா என்று பார்க்கக்கூடிய மனநிலை, இது எவ்வளோ தூரம்னாக்க பெற்ற பிள்ளைக்கும் தாய் தந்தையருக்குமே இந்த நிலை ஏற்படுகிறதுன்னா மற்றவங்களோட வருவது ரொம்ப சாதாரணமாக மாறிப்போனது. அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி அமைக்க ஆண்டவர் அழைக்கிறார். 1 Corinthians 10:1-10 சொல்கிறாரு, சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களுடைய பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். அப்போது இப்படி இது நடக்குமா? எல்லாம் ஒரே நோக்கம். அப்போ எப்படி ஒரே நோக்கத்தை கொண்டு வர முடியும்னா காமன் குட்னு சொல்வோம். ஒரு பொது நன்மை இருக்கிற போது அந்த பொது நன்மையை குறித்த பார்வை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும். தனிப்பட்ட நன்மை, இது என்னது, இது என்னுடையது, இது என் வீடு. எப்போ ஒரு வீட்டில் ஒரு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க, அதில் ஒரு மகன் தன்னுடைய நிலையை குறித்து அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாக்க அந்த 4 பேரும் உடைஞ்சிருவாங்க. அப்போ ஒருவர் உடைக்கிறார் அப்படின்னா அந்த உடைக்கிறவருடைய வேதனை, அந்த குடும்பத்திற்கான வேதனை ஜாஸ்தியாக இருக்க போகுது. அவங்க எப்படி தான் பிரிச்சுக்கிட்டு போய் வாழ்ந்தால் கூட அவங்க வாழ்வை ஜெயிக்க முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காது. உலகத்தின் பார்வையின்படி அவங்க என்ன செய்வாங்க, சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் இழந்த ஒரு குடும்பமாக தான் இருக்கும். ஆகவே தான் உங்களுடைய சொத்துக்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மனுஷங்களை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இணைத்து கொள்ளுங்க. ஒரு நேர்மையற்ற பணியாளினுடைய கதையை நீங்கள் புசையில் கேட்டிருப்பீங்க, நாங்கள் சர்மில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். அவன் என்ன செய்கிறான், தலைவனினுடைய ஊதியத்தை பொருளை வந்து அவன் என்ன செய்கிறான், நிறைய விலைக்கு விற்கிறான். அவன் தலைவன் வந்து நேர்மையற்றவனாக இவன் இருக்கிறானே, இவன் வேலையை விட்டு நிப்பாட்ட போகிறாருன்னு அவன் அந்த பணியாளனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஆள் முன்மதியோடு செயல்பட்டான். என்ன செய்கிறான், தான் கொடுத்த அந்த கடன் பத்திரத்தெல்லாம் வாங்கி அடித்து எழுதுறான். உனக்கு 100 மூட்டை இது போட்டியாப்பா, இந்தாப்பா 50 எழுதுப்பா, உனக்கு என்ன 80 எழுதுப்பா அப்படின்னு மாற்றி போடுறான். எண்ணெயினுடைய கணக்கை, மூட்டை நெல் மூட்டையினுடைய கணக்கை எல்லாம் மாற்றி கொடுக்குறான் பாருங்க. அப்போ அவன் என்ன செய்தான், தன்னுடைய லாபத்தை இழந்தான். தலைவன் வந்து பாராட்டினான்னு எழுதியிருக்குது பைபிள், தலைவன் பாராட்டுறான் இவன் செய்த செயலியை. ஏமாந்தவன் பாராட்டுவானா? அப்போ தலைவன் ஏமாறலை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் வந்துருச்சு. அப்போ அவனுக்கு வாங்கினவனுக்கும் குறைவு, எல்லாம் குறைச்சி போட்டாச்சு, அவனுக்கும் சந்தோஷம். இப்போ நடுவில் நிற்கிறது யார், இந்த பணியாளன், இந்த மேனேஜர் தான் இதெல்லாம் செய்கிறவன் தான் நடுவில் நிற்கிறான். அப்போ இவன் எதை இழந்தான் அப்படின்னா தன்னுடைய லாபத்தை இழந்தான், தனக்கு வர வேண்டிய லாபத்தை அவன் இழந்து இந்த மனிதர்களை சம்பாதித்து கொண்டான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாமல் உலக பொருள்கள், உலக காரியமான சொத்துக்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம நிம்மதி, நம்மளுடைய சுகம், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய குடும்ப உறவு இதையெல்லாம் இழந்துட்டு நாம் ஒன்றிப்பினுடைய அடையாளமாக இல்லாமல் பொருள்களை சேர்த்து வைத்திருக்கிற ஒரு அடையாளமாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நாம் எப்படி வெற்றி அடைய முடியும்? ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு இந்த அருமையான அடையாளத்தை வைக்கிறார். ஒன்றித்து வாழுங்க, ஒன்றித்து இருங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு. இந்த ஒரே எதிர்நோக்குங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, பிதா, நான் முன்னுரையில் சொன்னேன், தந்தை மகன் தூயாவி என்கிற அந்த அடையாளத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது ஒரே எதிர்நோக்கு. அப்போ இந்த எதிர்நோக்கு வந்து தந்தையிடமிருந்து, மகனிடமிருந்து, தூயாவிடமிருந்து வெளிப்படுகிறது, மாறவே முடியாது. ஏன்னா அவங்க மூவரும் ஒருவராக இருந்து செயல்படுவது போல் அதுதான் அவங்களுடைய எதிர்நோக்கு. அப்போ அந்த எதிர்நோக்கை நான் கொண்டிருந்தால் கண்டிப்பாக நான் என்ன செய்ய மாட்டேன், அடுத்தவர்களை எந்த ஒரு காரணத்திலும் தாழ்வாக நான் மதிப்பிட மாட்டேன். இன்றைக்கி நம்ம சமூகத்தில், நம்மளுடைய தேசத்திலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான குழுக்களாக பிரிந்து, இவர்கள் அவரை சாடுவது, அவர்கள் இவரை சாடுவது, இவங்க எல்லாம் ஒரே பாயிண்ட்டில் ஒன்றா சேர்ந்து வந்து நம்ம எளிய மக்களுக்காக நம்மளாம் நிற்கிறோம், வாங்க சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த நாடு எங்கேயோ போய்டும். அந்த எண்ணம் இல்லை. இது இயேசுவினுடைய மனநிலை இல்லாததுனால தான் இந்த பிரிவினைகளும் வேதனைகளும் கிடைப்பதை நம்ம பார்க்குறோம். இயேசுவின் மனநிலை என்ன, கடவுள் நம்முடைய பிதாவினுடைய மனநிலை என்ன, ஆண்டவர் திருப்பாடல் 133:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பாடல் பாருங்கள், 3:3 இறைவசனம் தான் அதில் இருக்கும். 133 திருப்பாடலில் 3:3 அதிகாரங்கள் தான் இருக்குது, அதில் இறைவசனங்கள் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்க, சகோதர அன்பின் சிறப்பு அப்படி தான் தலைப்பே போட்டிருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பாருங்களேன், சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது, அது ஆரோனின் தலையினிலே ஊற்ற பெற்ற நறுமண தைலம், அவருடைய தாடியின் நின்று வழிந்தோடி அவருடைய அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும். பிளஸ்ஸிங் ஓவர்ஃப்ளோயிங் பாருங்களேன், அது எர்மோனின் மலைப்பணி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்று முல வாழ்வின்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். அப்போது நாம் ஒன்றிப்புக்காக நீங்கள் எதை இழந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கிற பொருள்களை எல்லாம் நீங்கள் எடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டு அநேக உள்ளங்களை நம்முடைய குடும்பத்தில் இணைத்து, அவன் கூப்பிடட்டும், இவன் கூப்பிடட்டும், நம்ம காத்திருப்பதல்ல, நான் என்ன முயற்சி செய்கிறேன் என்பதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். நேர்மையான நாளில் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் தாமே இந்த ஒரு ஞானத்தை, ஒன்றித்து வாழ்கிற பிரிவினை கடவுளுடைய திருவுளமாக முடியாது என்பதை உணர்ந்து, பிரிவினையினுடைய அழுக்காறு, வேதனை, வலி, இதனுடைய அடையாளங்களை எல்லாம் தவிர்த்து நாம் கடவுளுடைய சாட்சிகளாக மாற இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் மகிமையான ஒரு வல்லமைக்காக நாம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.